நீங்கள் ஒரு புதிய நாடகத்தின் முதல் காட்சிக்காக ஒரு நாடக அரங்கில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். திரை விலகுகிறது, ஆனால் மேடை வெறுமையாயிருக்கிறது. அப்பொழுது நாடக ஆசிரியர் வெளிப்பட்டு பார்வையாளர்களுக்கு தாம் யார் என்றும், அவர் ஏன் அந்த நாடகத்தை எழுதினார் என்றும், அது எதை பற்றியது என்றும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த நாடக ஆசிரியர் அங்கே தமது இருப்பை குறித்த வாக்குவாதத்தை முன்வைக்காமல் தம்மை அறிமுகம் மட்டும் செய்து கொண்டு தமது கிரியையை பற்றி பேச தொடங்குகிறார். பாடம் ஒன்று, ஜீவன். ஆதியாகமம் 1 மற்றும் 2 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தேவன் மேடையில் வந்து நின்று தம்மை அறிமுகம் செய்து கொள்வதுடன் வேதாகமம் தொடங்குகிறது. நீங்கள் பார்க்க போவது அனைத்தும் முற்றிலுமாக அந்த ஆசிரியரின் படைப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சிருஷ்டிகர்த்தரானவர் ஒரு உரிமையாளருக்குரிய சகல உரிமைகளும் உடையவராக இருக்கிறார். வர்த்தக சின்னங்கள் மற்றும் காப்புரிமைகளால் ஆன ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம். நான் ஜஸ்ட் டூ இட் என்று கூறினால் உங்களுக்கு உடனே நைக் சின்னம் நினைவில் வரும். இந்த குறியீடு அதன் படைப்பாளிகளுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஒரு படைப்பாளிக்கு உரிமையாளர்களுக்கே உரிய உரிமைகள் எப்பொழுதுமே உண்டு. அவ்வாறே தேவன் உண்டாக்கிய அனைத்தும் அவருக்கு சொந்தமானவைகளாய் இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கை 1000 ஆண்டு கால மனித வரலாற்றிலிருந்து தோன்றிய தற்செயலான ஒரு நிகழ்வு என்றால், நீங்கள் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லாத கட்டுப்பாடுகளற்றவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவரானால் உங்களை சிருஷ்டித்தவர் உங்கள் வாழ்க்கையின் முழு உரிமையாளராக இருக்கிறார். இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் வரலாற்றில் தற்செயலான ஒரு நிகழ்வாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமானபடியெல்லாம் செய்ய முழு சுதந்திரமும் உள்ளவராய் இருக்கிறீர்கள். அல்லது நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவராய் இருந்தால் உங்களை சிருஷ்டித்தவர் உங்கள் வாழ்க்கையின் மீது சகல உரிமைகளும் உடைய உரிமையாளராய் இருக்கிறார். இந்த பகுதியில் தேவன் உங்களை படைத்தவராகவும் அதனால் உங்களுடைய உரிமையாளராகவும் தம்மைத்தாமே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆதலால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. அதற்காக நீங்கள் ஒன்றும் மதிப்பற்றவர் என்று அர்த்தமல்ல. நீங்கள் ஏதோ பரிணாம வளர்ச்சியின் மூலமாக தோன்றினவர் அல்ல. மாறாக தேவன் ஒரு நோக்கத்துடன் உங்களை உருவாக்க தெரிந்து கொண்டார். உங்களை படைத்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வீர்கள். பின்பு தேவன் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆதியாகமம் 1:26. இங்கே மனுஷன் என்பது பொதுவான பெயராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஆண் பெண் ஆகிய இரு பாலினமும் அடங்கும். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 நமக்கு குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 1:26 காணக்கூடிய நமது என்ற பன்மையை கவனியுங்கள். இது பிற்காலத்தில் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்படவிருக்கும் தேவனின் தன்மையை பற்றிய அற்புதமான ஒரு குறிப்பாகும். சிருஷ்டிப்பின் 5ஆம் நாளுக்கு பின்பு முடிசூட்டுதலின் தருணம் வந்தது. ஒரு வகையில் தேவன் இங்கு தமக்கு தாமே பேசிக்கொள்வது போல, நாம் அதை செய்வோம், நமது சாயலாக மனுஷனை நாம் உண்டாக்குவோம் என்கிறார். சாயல் என்பது ஒரு பிரதிபலிப்பு. எனவே தேவன் அவருக்கே உரிய தன்மையையும் மகிமையையும் நம்மால் ஓரளவுக்கு பிரதிபலிக்க முடிகிற வகையில்தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று நமக்கு சொல்கிறார். விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவது தேவ சாயலே. விலங்குகள் தேவனால் உண்டாக்கப்பட்டன, ஆனால் அவற்றுள் எதுவும் தேவனை போல் உண்டாக்கப்படவில்லை. அதனாலேயே ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு விலங்கு கொப்பாக ஒருபோதும் நடத்தப்படக்கூடாது அல்லது நடந்து கொள்ளக்கூடாது. தாங்கள் விலங்குகளிடமிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே என்று தங்களை கருதி கொள்ளும் ஆண்களும் பெண்களும் தேவன் தங்களை குறித்து கூறும் மிக முக்கியமான அடிப்படை சத்தியத்தை இழந்து போயிருக்கின்றனர். நாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆண்களும் பெண்களும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனாலும் நாம் தேவன் அல்ல என்பதை எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் முதல் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆகவே ஒரு உயிரியல் அடிப்படையில் விலங்குகளுடன் நமக்கு ஒற்றுமை காணப்படுமானால் நாம் ஆச்சரியப்படக்கூடாது. ஆனாலும் மனித வாழ்வில் வேதியியலையும் உயிரியலையும் தாண்டிய அநேக காரியங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். ஆதியாகமம் 2:7. தேவன் ஒரு சரீரத்தை வடிவமைத்தார். அது ஜீவனின்றி பூமியிலே கிடந்தது. பின்பு தேவன் உயிரற்ற அந்த உடலுக்குள் தமது சொந்த சுவாசத்தை ஊதினார். அவர் மனிதனுக்கு உயிர்ப்பிக்கும் ஜீவ சுவாசத்தை தந்தார். அந்த உடல் ஜீவனுள்ள சுய உணர்வும் உள்ள ஒரு நபராக ஆனது. தேவன் அந்நாளில் செய்தது போலவே எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தேவன். அப்போஸ்தலர் 17:25. ஒவ்வொரு மூச்சின் தருணத்திலும் தேவன் உங்களை தாங்குகிறார். நீங்களும் அவரையே முற்றிலும் சார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அவரையே சார்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் உங்களால் உணர முடிந்தால் சிறந்ததொரு கனத்தையும் அதே நேரத்தில் இதயபூர்வமான தாழ்மையையும் நீங்கள் கண்டு உணர்வீர்கள். தேவன் ஆதாமுக்கு அவன் வாழ்வை அற்புதமான விதத்தில் செழிப்பாக்க தகுந்த ஒரு இடம், ஒரு நோக்கம், ஒரு துணை மற்றும் அவை அனைத்திற்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னம் ஆகியவற்றை பரிசாக கொடுத்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் மனித கண்களுக்கு புலப்படாதவர் என்பது அதன் பொருள். இருப்பினும் தேவனை காணவும் கேட்கவும் மற்றும் அனுபவிக்கவும் முடிகிற வகையில் அவர் ஆதாமுடனும் ஏவாளுடனும் உறவாடி கொண்டிருந்ததை வேதாகமத்தின் தொடக்கத்திலேயே நாம் வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதியாகமம் 3:8. தேவன் காணக்கூடிய வடிவில் தோன்றியதற்கான பல உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளன. இவற்றை நாம் தேவ தரிசனங்கள் அல்லது தெய்வ காட்சிகள் என்கிறோம். வேதாகம கதையின் பிற்பகுதியில் தேவன் மனிதனாக வருவதை பார்க்கவிருக்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டில் அவர் காண்கிற உருவெடுத்து தோன்றியிருக்கிறார் என்பது வழக்கத்துக்கு மாறான ஒன்றல்ல. நம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆழ்ந்த ஏக்கத்தையே இந்த தோற்றங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. அது ஏறக்குறைய தேவகுமாரன் வருவரையிலும் காத்திருக்க முடியாது என்பது போலதான். அவர் வானங்களை கிழித்திறங்கி மனித காலம் மற்றும் இடம் ஆகிய எல்கைகளுக்குள் நுழைந்து முதல் மனுஷன் மற்றும் மனுஷியுடன் தோட்டத்தில் உலாவி வந்தார். அது எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். தேவன் அன்றைய நாளில் ஆதாம் செய்தவைகளில் ஆர்வம் காட்டி கொண்டிருந்தார். ஏவாளின் மனதில் இருந்தவைகளை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருந்தார். தேவன் அப்படிப்பட்டதொரு உறவையே நீங்கள் தம்மோடு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்த பாடத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதையும் மனித வரலாற்றின் தலைமுறைகள் தோறும் அது அந்நிலையிலேயே இருந்து வருகிறது என்பதையும் நாம் காணலாம். கிறிஸ்து அந்த துண்டிக்கப்பட்ட உறவை மீட்டெடுக்கவும் மீண்டும் நாம் தேவனோடு நடப்பதை சாத்தியமாக்கவுமே இவ்வுலகிற்கு வந்தார். நம்மால் தேவனை காண முடியாது, ஆயினும் நாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரிடம் வரும்போது அவர் ஆதாமுக்கு காணப்படுகிறவராக தோன்றிய பொழுது இருந்ததைப் போலவே நமக்கும் அவரது பிரசன்னம் மெய்யானதாக இருக்கிறது. நீங்கள் அடுத்த முறை ஜெபிக்கும் பொழுது அதை பற்றி சிந்தியுங்கள். ஏதேனின் இருப்பிடத்தை பற்றி துல்லியமாக கூறுவது கடினமாயிருப்பினும் அது மெய்யான ஒரு இடம் என்பதும் கர்த்தர் தாம் சிருஷ்டித்த ஆணையும் பெண்ணையும் அங்கே வைத்தார் என்பதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதியாகமம் 2:8. தேவன் தமது ஆசீர்வாதத்தை ஆதாம் அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்தை சிருஷ்டித்தார். அவர் அவ்வாறே நமக்கும் செய்கிறார். நாம் அனைவரும் வாழ்வதற்கான மிக சரியான இடங்களை அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:26. உங்கள் வீட்டிற்குள், உங்கள் பணியிடத்திற்குள் அல்லது உங்கள் சபைக்குள் தேவன் உங்களோடு நடந்து வந்து இதுதான் நான் உனக்காக ஆயத்தம் செய்துள்ள இடம் என்று கூறுவதாக கற்பனை செய்து பாருங்கள். நம்மில் யாருக்குமே நாம் இருக்கும் இடம் தற்செயலாக அமைந்ததல்ல. தேவனே நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை அமைத்திருக்கிறார் என்பதை ஆதாமை போலவே நீங்களும் அறிவீர்களானால் மிக கடினமான காலங்களிலும் நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு இருப்பீர்கள். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேரிட்ட தேவன் அனைத்திற்கும் பேரிடும் தமது பணியில் பங்கு பெறும்படி ஆதாமை அழைத்தார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆதியாகமம் 2:19. ஆரம்பத்திலிருந்தே ஆதாம் வேலை செய்கிறவனாக இருந்தான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. பாவம் உலகத்திற்குள் நுழையும் முன்பே வேலை இருந்தது. பாவம் அழிக்கப்பட்ட பிறகும் அது தொடரும். பாவமானது நமது வேலையை பாதித்திருப்பதோடு அதற்குள் விரக்தியையும் நுழைத்து விட்டிருக்கிறது. எனினும் வேலையை குறித்து முதலாவது சொல்லப்பட வேண்டிய காரியம் என்னவெனில் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அருமையான பரிசு. தேவன் உங்களுக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை தேவனின் வேலையை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்று சிந்திப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தேவன் ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுக்கத்தை பிறப்பிக்கிறவர். நீங்கள் ஒரு அலமாரியை சுத்தம் செய்யும் போது, வீட்டை ஒழுங்குபடுத்தும் போது அல்லது ஒரு தொழிலை சீரமைக்கும் போது நீங்கள் தேவனுடைய வேலையை பிரதிபலிக்கிறீர்கள். தேவன் அழகானவற்றை சிருஷ்டிக்கிறார். நீங்கள் வண்ணப்பட கலைஞராக வடிவமைப்பாளராக இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய வேலையை பிரதிபலிக்கிறீர்கள். தேவன் பாதுகாக்கிறார். அதேபோல் பிறரை பாதுகாக்கும் காவல் பணியில் உள்ள ஒவ்வொருவரும் அவரது வேலையை பிரதிபலிக்கிறார்கள். தேவன் அருளி செய்கிறார். அவ்வாறே யாரெல்லாம் வீடுகளை கட்ட அல்லது பயிர்களை வளர்க்க, விற்க அல்லது உணவு சமைக்க என்று இப்படி எந்த ஒன்றிற்கும் யாதொரு பங்களிப்பை வழங்குகிறார்களோ அவர்கள் தேவனின் வேலையையே பிரதிபலிக்கிறார்கள். உங்களுடைய பணி எவ்வாறு தேவனுடைய வேலையை பிரதிபலிக்கிறது என்பதை பற்றி சிந்தியுங்கள். அப்பொழுது இந்த வேலையை தான் தேவன் நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று அறிந்து மாபெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். விலங்குகளை ஆதாமிடம் கொண்டு வந்ததன் மூலமாக தேவன் அவனது அன்றாட வேலையில் தனிப்பட்ட அக்கறை எடுத்து கொண்டார். ஆதாம் தேவனின் உடன் ஊழியனாய் இருந்தான். தேவன் அவனோடும் அவன் வழியாகவும் பணியாற்றினார். இப்படித்தான் உலகத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் முன்னேறியது. தேவன் உங்களது அன்றாட வேலையில் அக்கறை செலுத்துகிறார், அதில் பங்கிருக்கவும் விரும்புகிறார். அதை பற்றி நீங்கள் அலுவல் மேஜையில், வியாபார தளத்தில், பள்ளியில் அல்லது சமையலறை தொட்டி அருகில் இருக்கும்போது சிந்திப்பது மிகவும் உகந்ததாயிருக்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம் 2:18-22. கர்த்தர் மீண்டும் ஆதாமுக்கு தோன்றி, ஆதாமே, நீ ஒரு நபரை சந்திக்கும்படி உன்னிடம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். ஆதாமுக்கு ஆச்சரியத்தில் வாய் பிளந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவன் நிச்சயமாகவே அதிக மகிழ்ச்சியாய் காணப்பட்டான். அவன், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்றான். ஆதியாகமம் 2:23. கவனியுங்கள், கர்த்தர் தாமே இவ்விருவரையும் ஒன்றிணைத்தார். முதல் திருமண ஆராதனை சர்வ வல்லமுள்ள தேவனால் நடத்தி வைக்கப்பட்டது. அதை உங்கள் சிந்தையில் சித்தரித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் அவளுடைய கரத்தை எடுத்து அவனது கரத்தில் கொடுத்து, இதோ நான் உனக்காக உண்டாக்கிய வாழ்க்கை துணை, ஒருவருக்கொருவர் உறுதுணையாயிருந்து ஒருவரை ஒருவர் மனதார நேசியுங்கள் என்கிறார். இந்த திருமணம் அதன் பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாகவே சந்திப்பதை இதனை அடுத்த வரும் பாடத்தில் நாம் காணலாம். ஆனால் தங்கள் பிரச்சனை என்னவாயிருப்பினும், ஆதாமும் ஏவாலும் தாங்கள் ஒன்றாயிருப்பது தேவன் தங்களை இணைத்திருப்பதால்தான் என்று அறிந்திருந்தார்கள். ஒவ்வொரு திருமணத்திலும் கணவனும் மனைவியும் இந்நிலைக்கு திரும்ப வேண்டிய இது போன்ற காலங்கள் இருக்கும். திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவனால் இணைக்கப்படுவதாகும். தேவன் கூறுவது போல், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் தேவன் உங்கள் கரத்தையும் உங்கள் வாழ்க்கை துணையின் கரத்தையும் எடுத்து ஒன்றாக இணைப்பதாக சித்தரித்து பாருங்கள். தேவன் அப்படி செய்யும் பொழுது வாழ்வில் ஒருமித்து பயணிங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அத்துடன் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கூறுகிறார். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தேவன் இதைத்தான் செய்தார். அவ்வாறே நீங்கள் திருமணம் ஆனவரெனில் தேவன் இதைத்தான் உங்களுக்கும் செய்திருக்கிறார். தேவனே உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் ஒன்றிணைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிக கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களை கரை சேர்க்கும். நீங்கள் திருமண வாழ்விற்கான துணையை தேடுகிறவரானால் தேவன் ஏவாளையும் ஆதாமையும் ஒன்றிணைத்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியான நபரை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் உள்ள அழுத்தம் மிகவும் கடினமானதுதான். ஆனாலும் சரியான நபரை உங்களிடமோ உங்களை சரியான நபரிடமோ கொண்டு சேர்க்க நீங்கள் தேவனை நம்பலாம். நீங்கள் முயற்சியே செய்யாமல் இருக்கும்படி நான் ஆலோசனை வழங்கவில்லை, ஆனால் கலக்கம் அடையவும் தேவையில்லை. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் கர்த்தரை நம்பலாம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான், நீங்கள் உட்பட அனைத்திற்கும் தேவனே உரிமையாளராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் உட்பட அனைத்திற்கும் தேவனே உரிமையாளராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அத்துடன் தேவன் தம்முடைய சாயலில் உங்களை உருவாக்கியிருக்கிறார் என்றும், இது நிமித்தமாகவே நீங்கள் விசேஷித்த கௌரவமும் மதிப்பும் பெற்றிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கவும் அவர் விரும்புகிறார். மனித வரலாற்றின் தொடக்கத்தில் தேவன் தம்மை அறிந்து அனுபவிப்பதை நமது ஆதி பெற்றோருக்கு சாத்தியமாக்கியிருந்தார். அவர் மனிதனையும் அவனது மனைவியையும் ஒன்றிணைத்தார். அவர் அவர்களது இல்லத்திற்கு அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கான பணியையும் நியமித்தார். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி அவர்களது வாழ்வில் தம்மையும் இணைத்து கொண்டார். அவர்களுக்கு செய்ததை இன்றும் தேவன் தொடர்ந்து செய்கிறார். அவர் செய்வதை நம்மால் பார்க்க முடிவதில்லை என்பதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.